நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வணக்கம் வேதாராய்ச்சி நேயர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. சங்கீதம் 135:3.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நாள் தவறாமல் கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 19:19 வசனம் முதல் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாசிக்கிறேன், ஏசாயா 19:19-20 வசனங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. தேவனுடைய அரசாங்கத்தை பற்றியும் தேவனுடைய கிருபையை பற்றியும் இந்த ஏசாயா புத்தகத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரு காரியங்களையும் அவர் யூதா ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இந்த 19 மீதியுள்ள வசனங்களிலே தேவன் யூதாவை தன்னோடு திரும்பவும் சேர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறார். இங்கே தம்முடைய மக்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறதையும் பார்க்கலாம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுவிட்டால் நாம் நன்மையை புசிப்போம் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய பாவ மன்னிப்பிற்கும் தேசத்தின் நன்மையை புசிப்பதற்கும் தொடர்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனோடு ஒப்புரவானால் அவருடைய சிருஷ்டியாகிய பூமி நம்மை தேற்றும். ஆனால் நமக்கு விருப்பமில்லை என்றால் தேவன் பட்டயத்தை அனுப்புகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 19:24 வசனம் முதல் 26 வசனம் வரை வாசிக்கிறேன். ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். யூதா தேசத்தின் நிலை மக்களுடைய பதிலை பொறுத்தே அமையப் போகிறது. தேவனுடைய மன்னிக்கும் கிருபைக்கு அவர்கள் எவ்விதம் பதில் சொல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்தே தேசத்தின் முடிவு நிர்ணயிக்கப்படும். அவர்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிய விரும்புவார்களானால் தேவன் அவர்களுக்கு உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர்களுடைய எதிராளிகளிடமிருந்தும் பாதுகாப்பார். பாவத்திலிருந்து மனம் திரும்புவதினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை கவனித்தீர்களா? பாவ சிற்றின்பங்களுக்காக பேரின்பமான ஆசீர்வாதங்களை இழப்பது மூடத்தனம் இல்லையா? ஏசாயா 19:27 வசனம் முதல் பாருங்கள். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். இங்கே கர்வாலி மரம் என்பது விக்கிரகத்தை அர்த்தப்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த தேசத்திலே கர்வாலி மரத்தின் கீழேயே அவைகளை வைத்து வணங்கினார்கள். இதனை சுற்றி தோப்புகள், அதாவது மரங்கள் அதிகம் நடப்பட்டிருந்தன. ஆகவே இது நிமித்தம் நீ நாணமடைவாய் என்று யூதாவை பார்த்து தேவன் எச்சரிக்கிறார். ஏசாயா முதலாம் அதிகாரம் 30-31 வசனங்கள், இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பைப் போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணற்கூளமும் அவன் கிரியை அக்னி பொறியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போம் என்று சொல்லுகிறார். சிலர் தேவனை பற்றி இவ்விதமான தவறான கருத்துடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அதாவது தேவன் கோபத்தை அடக்க முடியாது, கட்டுப்பாட்டை இழந்து மக்களுக்கு தண்டனை வழங்கி விடுவார் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவனை பற்றிய சரியான ஓவியம் இது அல்ல. உண்மை என்னவென்றால், நம்முடைய பாவம் மெழுகுவர்த்தி போல இருக்கிறது. நாம் பாவமாகிய நெருப்போடே விளையாட விளையாட அது தீயாக பற்றி கொள்ளும் என்பதே. அதாவது தேவன் தண்டனையை கொடுக்கும்படி நாமே பாவத்தோடே விளையாடுகிறோம். கலாத்தியர் 6:7 என்ன சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆம் பிரியமானவர்களே, நாம் விதைப்பதையே அறுப்போம். நாம் விதைப்பதற்கேற்ற பலனை தேவனிடத்தில் பெறுவோம். நாம் இப்பொழுது ஏசாயா 2:7 சில வசனங்களையும் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே இறுதி நாட்களை குறித்த தீர்க்க தரிசனங்களையும் ராஜ்யத்தையும் மகா உபத்திரவத்தின் நாட்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஏசாயா 2:5 5 வரை ஒரே வகையான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை பற்றிய கடைசி நாட்களை குறித்து இந்த தீர்க்க தரிசனத்திலே நாம் பார்க்கலாம். தேவன் இஸ்ரவேல் கோத்திரமாகிய 12 கோத்திரங்களையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். தேவன் எப்பொழுதுமே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்தே பார்க்கிறார். அதை ஒரே தேசமாகவே அவர் காண்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் இறுதி நாட்களுக்கும் சபையின் கடைசி காலத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. இந்த அதிகாரங்களிலே தேவன் சபையை குறித்து கூறவில்லை. தேவன் இங்கே கூறியிருக்கிறவைகளை நாம் எந்த விதத்திலேயும் சபைக்கு ஒப்பிட்டு பார்க்க இயலாது. ஏனென்றால் அப்போஸ்தலனாய பவுல் சொல்லும் பொழுது சபையை பற்றிய ரகசியம் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்கிறார். ரோமர் 16:25 பார்க்கும் பொழுது, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் ஏசாயா கூறுகிற இந்த காரியங்கள் திருச்சபையை பற்றியதானால் பவுலப்போஸ்தலனுடைய காலத்திலே இது புதிய வெளிப்பாடாக இருந்திருக்க முடியாது. சபையை பற்றின காரியம் ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்தது. அப்போஸ்தலாய பவுல் காலத்திலிருந்து இன்று வரை சபையானது தேவனுக்கு ஒரு முகவுரை கொடுப்பது போல தேவனுடைய செய்தியை உலகத்திற்கு தருகிறதாயிருக்கிறது. தேவன் சபையின் மூலம் தன்னுடைய செய்தியை உலகத்திற்கு கொடுக்கிறார். இருந்த போதிலேயும் சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களில் உலகை விட்டு அது நீக்கப்படும். ஏசாயாவின் செய்தியானது சபையின் காலத்தையும் தாண்டியதாயிருக்கிறது. தேவன் புதிய முறையிலே செயல்பட ஆரம்பிக்கும் நாளை குறித்து இங்கே ஏசாயா சொல்கிறார். நாம் இதை மகா உபத்திரவத்தின் காலம் என்று அழைக்கிறோம். இந்த காலத்தின் இறுதியில் அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று உறுதியாக விசுவாசிக்கிறோம். ஏசாயா 2:1 வசனம், ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இங்கே ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து குறிப்பிட்டு தெளிவாக கூறுகிறார். இதிலே உருவகப்படுத்தி எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை. அதே போல சில இடங்களிலே உருவகப்படுத்தி கூறும்பொழுது அதை உருவகம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனவே இங்கே குழப்பத்திற்கு எந்த இடமும் இல்லை. தான் எந்த இடத்திலே எந்த காரியத்திற்காக கூறியுள்ளேன் என்பதை ஏசாயா தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, வேத வசனங்களுக்கு தீர்க்க தரிசனங்களுக்கு தங்கள் விருப்பம் போல விளக்கம் சொல்லும் மக்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவர்கள் தாங்கள் சொல்ல விரும்பின கருத்துக்களை அதற்கு சாதகமான வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு தங்கள் மனதிலே தோன்றின கருத்துக்களை சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட சபைகளுக்கு ஊழியர்களுக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஏசாயா 2:2 வசனம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இங்கே கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு என்று சொல்லப்படுவது சபையினுடைய கடைசி நாட்களை குறிக்கவில்லை. ஏனென்றால் சபையினுடைய கடைசி நாட்கள் என்பது ஆவிக்குரிய வீழ்ச்சியை உடைய காலமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதின 1வது 2வது நிருபங்களிலே இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். வாசிக்கிறேன், 1 தீமோத்தேயு 4:1 பாருங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பிற்காலங்களிலே உள்ள சபைக்கும் கடைசி நாட்களிலே உள்ள இஸ்ரவேலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக காண முடியும். இவை இரண்டும் ஒன்று அல்ல, சம காலத்தை சார்ந்தவையும் அல்ல. இதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள் ஒன்று போல காணப்பட்டாலும் இவை இரண்டும் ஒரே காலத்தை குறிப்பிடுகிறவைகள் அல்ல. இதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த வசனத்திலே கடைசி நாட்கள் என்று சொல்லப்படுவது மகா உபத்திரவத்தின் காலத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட போது அவர் மிக தெளிவாக அதற்கு பதில் அளித்ததை நாம் லூக்கா 21வது அதிகாரத்திலே பார்க்கலாம். இதிலே எருசலேமின் அழிவை குறித்தும் மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது இந்த உபத்திரவத்தின் காலம் முடிவுக்கு வரும். இங்கே ஏசாயா 2:5 வரை உள்ள பகுதியிலே மகா உபத்திரவத்தின் காலத்தை பற்றியும் பூமியிலே அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு என்று கூறப்படுவதிலே சபையானது எடுக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேலின் தேசத்தின் நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதம் என்று சொல்லப்படுவது ராஜ்யம், ஆள்கை அல்லது ஆட்சி என்ற அர்த்தத்திலே கூறப்படுகிறது. தானியேல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே இதை தெளிவுபடுத்தியுள்ளார். பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் விட பெரிதாக அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று அங்கே விளக்குகிறார். இந்த பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடையதாகும். அப்பொழுது அவரே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருப்பார். இஸ்ரவேல் ராஜ்யத்தை தம்முடைய ராஜ்யத்தின் முக்கியமான பகுதியாக தேவன் தெரிந்து கொண்டதாலேயே இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக காணப்படுகிறது என்று சொல்லலாம். இந்த காலத்தை குறித்து தானியேல் 2:35 கூறப்படுவதை கவனியுங்கள். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. தேவனுடைய ராஜ்யமானது இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் விட உயர்த்தப்படும். ஏசாயா 2:3 திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு, அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்தினிடத்தில் போவோம், வாருங்கள் என்பார்கள். அங்கேயே தேவனுடைய ஆலயமும் இருக்கிறது. ஆக ராஜ்யத்தின் தலைநகரமும் சமயத்தின் தலைமையகமும் எருசலேம் ஆகிய ஒரே இடத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாவீதின் அரியணையிலே அமருவார். பிரதான ஆசாரியரும் அவரே, ராஜாதி ராஜாவும் அவரே. பூமியை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை கண்டுகொண்டு அதன்படி நடப்பதாகும். தேவனுடைய ஜனங்கள் அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடக்கிறவர்களாக இருப்பார்கள். அருமையானவர்களே, உன்னத ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே இருக்கிறது. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாம் உலக ஆசீர்வாதத்திற்கு ஒரு தேவனிடமும் உன்னத ஆசீர்வாதத்திற்கு மற்றொரு தேவனிடமும் ஓட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே அனைத்துக்கும் போதும். அவரை மாத்திரம் நீங்கள் பற்றி கொண்டாலே போதும். அவரே எல்லாவற்றிற்கும் ஊற்றும் காரணமுமாய் இருப்பார். ஏசாயா 2:4, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எழுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து பூமியில் ஆளப்போகின்ற 1000 வருட அரசாட்சி இனிமையானதுதான். அதே வேளையில் மனிதர்களுக்கு அது ஒரு சோதனையான காலமாகவும் அமையும். ஏனென்றால் அப்பொழுதும் கூட அவர் ஜாதிகளுக்குள் அநேகரை நியாயம் தீர்ப்பார். மட்டுமல்ல, அநேகர் அந்நாட்களிலேயும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண் வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள் என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். இந்த 1000 வருட அரசாட்சியிலே தேவன் பூமியிலே ஒரு நீதியான ஆட்சியை ஸ்தாபிப்பார். மற்ற நாடுகளை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்யும்படி அவர் கட்டாயப்படுத்தி நடத்துவார். உலகம் தோன்றினது முதல் இல்லாத ஒரு பெரிய சமாதானம் அப்பொழுது உண்டாயிருக்கும். உலகிலுள்ள எல்லா நாடுகளும் முதன் முதலாவதாக தங்களுக்குள் சமாதானமாக காணப்படுவார்கள். எனவே அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிக்க முடியும். காரணம், அப்பொழுது உண்டாயிருக்கிற சமாதானம். யோவேல் 3:10 பார்ப்பீர்களானால் அங்கே இதற்கு எதிரான நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. மகா உபத்திரவத்தின் காலத்திலே இவ்விதம் காணப்படும், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று அந்நாட்களை குறித்து யோவேல் சொல்கிறார். நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் நாம் இன்று இப்படிப்பட்ட காலத்திலேயே காணப்படுகிறோம் என்பது போல தோன்றும். நமக்கு சமாதானமும் பாதுகாப்பும் வேண்டுமென்றால் சட்ட ஒழுங்கு தேவையாயிருக்கிறது. லூக்கா 11:21 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் என்கிறார். ஆம், நாட்டையும் மக்களையும் காக்க ஆயுதம் ஏந்திய வீரர்கள் காவலர்கள் அவசியமாயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியிலே பட்டயங்கள் மண்வெட்டிகளாக அடிக்கப்படும், ஈட்டிகள் அரிவாள்களாக அடிக்கப்படும். அப்பொழுதே இந்த தீர்க்க தரிசன வாக்கு நிறைவேறும். அப்பொழுது நாம் நம்முடைய வீட்டை திறந்து போட்டுவிட்டு தூங்கலாம். நடு இரவிலே பெண்கள் கூட தனிமையாக எங்கேயும் போய் வரலாம். ஏனென்றால் பாதுகாப்பும் சமாதானமும் அப்பொழுது இருக்கும். அப்பொழுது யுத்தமே இல்லாதிருப்பதனாலே ஆயுதங்களுக்கு வேலை இல்லை. எனவே விவசாயம் செய்வதற்கு தோட்ட வேலைகளை கவனிப்பதற்கு அவை மண்வெட்டிகளாகவும் அரிவாள்களாகவும் செய்யப்பட வேண்டியதிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கும் அரசியல் முழுவதும் சமாதானமே வழிந்தோடும். ஏனென்றால் அவர் சமாதான பிரபு. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த நபரும் வேறு எந்த நிறுவனமும் எந்த அமைப்பும் உலகத்திலே இன்றும் என்றும் சமாதானம் தர இயலாது. எவருமே உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இந்த உலகத்திலே அமைதியை சமாதானத்தை கொண்டு வர அநேக அமைப்புகள் முயற்சித்தாலும் அது நிறைவேறாத ஒன்றாகவே இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் பலவீனமானவர்கள். அவர்களுடைய வலிமை அதிகாரம் இவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளேதான் இருக்கிறது. நாம் இப்பொழுது பொல்லாத தீய உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். இதில் நீங்கள் மனிதனால் சமாதானம் உண்டாகும் என்று எதிர்பார்ப்பீர்களானால் அந்த எதிர்பார்ப்பு வீணானதாகவே இருக்கும். மனிதனுடைய இதயத்திலே பாவம் குடிகொண்டிருக்கும் வரையிலேயும் அதே போல ஒருவன் மற்றவனை ஆளும் பேராசையுடன் காணப்படும் வரையிலும் உலகத்திலே சமாதானம் உண்டாக முடியாது. ஆனால் ஒரு நாள் வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும் வேளையிலே பரிபூரண சமாதானம் உண்டாயிருக்கும். அதிலே பங்கு பெறுவோர் பாக்கியவான்கள். ஏசாயா 2:5, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். நாம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடந்தாலே சமாதானம் உண்டாயிருக்கும். இப்பொழுது மட்டுமல்ல, எதிர்காலத்திலேயும் நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம். அவரை விட்டுவிட்டால் நாம் ஒருபொழுதும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கும்படி இங்கே அழைக்கப்படுகிறார்கள்? யாக்கோபின் வம்சத்தார், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள். அருமையானவர்களே, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களே தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்க முடியும். நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக மாறிவிட்டீர்களா? அவருடைய வெளிச்சத்திலே நடக்க விருப்பமுடையவர்களா இருக்கிறீர்களா? இதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏசாயா 2:6-9 வரை பாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நிகழ்ந்தீர், அவர்கள் கீழ்த்திசையாரின் போஷகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். யூதா ஜனங்கள் மற்ற ஜனங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை பற்றி இங்கே பார்க்கிறோம். இவர்கள் இந்த புரஜாதியாரிடமிருந்து அநேக புதிய ஆலோசனைகளை பெற்று அதை பின்பற்றுவதிலே விருப்பம் கொண்டார்கள். அசீரியர்கள், பாபிலோனியர்கள் போன்றவர்களின் சமய கருத்துக்களை தங்கள் வழிபாட்டிலேயும் புகுத்தினார்கள். அவர்களைப் போல சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை வணங்கினார்கள். இன்னும் சில வேதத்திற்கு புறமான காரியங்களிலே ஈடுபட்டார்கள். எனவே தேவன் அவர்களை மன்னிக்கவில்லை என்று இங்கே பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, உங்கள் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே மற்றவர்களுடைய வேதத்திற்கு புறமான கருத்துக்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்குள் புகுந்திருக்கிறது என்று சற்றே உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். அவைகளை ஜெபத்துடன் கண்டுபிடித்து உங்களை விட்டு அகற்றுங்கள். நீங்கள் அப்பொழுது தேவனுடைய மன்னிப்பை முழுமையாக பெற்றுக் கொள்ள முடியும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இப்பொழுது எந்த காரியத்தை குறித்து உங்கள் இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதை குறித்து நீங்கள் ஆழமாய் சிந்தித்து ஒரு தெளிவான தீர்மானத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். ஏசாயா 2:10-12 வரை பாருங்கள். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டுமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் என்று வாசிக்கிறோம். இங்கே தேவன் பெருமையுள்ள மனிதனுடைய எண்ணங்களையும் செய்கைகளையும் தாழ்த்துவார் என்று பார்க்கிறோம். தன்னைத்தானே ஆண்டு கொள்ள முடியும் என்று நினைக்கிறவனையும் தேவனுடைய உதவி இல்லாமல் உலகை ஆண்டுவிட முடியும் என்று நினைக்கிறவனையும் அவர் தாழ்த்துவார். அவனுடைய எண்ணங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். ஏசாயா 2:13 லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதர்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும். இந்த கேதர் மரம் உயரமும் ஓங்கலுமாயிருப்பதாலே பெருமை கொள்கிறது. பாசானில் உள்ள கர்வாலி மரம் மிக திடமானவை, ஆகவே அதற்கு பெருமை. இவை எல்லாமே மனிதருக்கு வரும் பெருமையை வெளிப்படுத்துகிறது. உயரமும் ஓங்கலும் திடமாயிருப்பதனாலே ஒரு மனிதனுக்கு பெருமை தோன்றுமானால் கர்த்தர் அதையும் கீழ்ப்படுத்துவார். தேவனுடைய ஜனங்கள் மாம்சத்தின் காரியத்திலே பெருமை பாராட்டக்கூடாது என்று வேதத்திலே அறிகிறோம். நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்ப்போமா? நமக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து, மற்றவர்களை விட வித்தியாசமாக நமக்கு கொடுத்திருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? சற்றை சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா 2:14 வாருங்கள். உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும். இது ஆட்சியையும் சமுதாயத்தையும் குறிக்கிறது. 15 பாருங்கள். உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும். இந்த வசனம் இராணுவத்தை குறிக்கிறது. இதன் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 2:16 தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். இங்கே கலையும் அதே போல வியாபாரமும் தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகும் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஏன் நடக்கிறது? மனிதனுடைய பெருமையின் நிமித்தமாக. தொடர்ந்து ஏசாயா 2:17 பாருங்கள். அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தணியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். தேவன் எல்லாருடைய மேட்டுமையையும் விருப்பத்தையும் தனிய பண்ணுவார். அவர் நாமமே உயர்ந்திருக்கும். ஏசாயா 2:18 விக்கிரங்கள் கட்டோடே ஒளிந்து போம். அடுத்து மாயையான எல்லா காரியங்களையும் கருத்துக்களையும் அந்நாளிலே முற்றிலும் அழிப்பார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 2:19 பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் இதே கருத்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நியாய தீர்ப்பின் நாளிலே மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 6:15-16 பாருங்கள். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் என்று வாசிக்கிறோம். இன்று நாம் உலகத்திலே பார்ப்பது என்ன? பொருளாதாரம், வணிகம், கலை, நிர்வாகம், இன்னும் இது போன்றவற்றிலும் நாம் மனிதனுடைய வீராப்பையும் பெருமையையும் தான் பார்க்கிறோம். சமயத்திலேயும் இவை புகாமல் இல்லை. மனிதனுடைய பெருமை எல்லாம் தாழ்த்தப்படும் நாள் ஒன்று வருகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே பூமியில் உயர்ந்து நிற்பார். இன்றைய நாட்களில் சமுதாயத்திலும் வணிகத்திலும் கலையிலேயும் நிர்வாகத்திலேயும் உலகத்தின் விழாக்களிலும் இயேசு கிறிஸ்துக்குரிய இடத்தை மக்கள் கொடுக்கவில்லை. அவரை மக்கள் இன்று ஓரமாக வைத்து விட்டார்கள், புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆனால் ராஜாதி ராஜாவே இன்றும் இருக்கிறார். ஒரு நாளில் அவர் திரும்ப பூமிக்கு வருவார். அப்பொழுது மக்கள் குகைகளுக்குள்ளே ஓடி ஒளித்துக் கொள்வார்கள். ஆதிகால மனிதன் குகையிலே வாழ்ந்தான் என்று வரலாற்றிலே வாசித்து பார்க்கிறோமே, அது எதிர்கால நாளிலேயும் நடக்கப் போகிறது. அருமையானவர்களே, நமக்கு குகைக்குள் ஒளியும் நிலை வேண்டாம். தேவனுடைய சந்நிதியிலே தைரியமாய் நிற்கும் வாழ்வையே தெரிந்து கொள்வோம். இன்று அதற்கு ஆயத்தப்படுவோமானால் அன்று கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் தைரியமாக நிற்க முடியும். ஏசாயா 2:20-21 பார்த்தால் அங்கே பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மகா உபத்திரவத்தின் நாளை அது குறிக்கிறது. ஏசாயா 2:22 பாருங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அருமையானவர்களே, மனிதர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வையாதிருங்கள். இன்றைய காலகட்டத்திலே அநேக ஆபத்தான சூழ்நிலையிலே வாழ்கிற நாம் அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபைதான். ஆகவே மனிதன் மீது நம்பிக்கை வைப்பது வீண். மனிதனை படைத்து அவனை காத்து அவனை நடத்தி வரும் கர்த்தர் மேல் மட்டுமே உங்கள் நம்பிக்கையை வைப்பது சிறந்தது.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.